السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, சில வாரங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வியுடைய பதில தெளிவாக ஒரு தனி வகுப்புல சொல்றதாக சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த கேள்விக்குரிய பதில பார்ப்போம். அதாவது, இரண்டாவது மனைவிக்குரிய ஹக்குகள் கடமைகள் என்ன என்றது கேட்கப்பட்டிருந்தது. சுருக்கமாக நான் அங்கு பதிலும் சொல்லியிருந்தேன். அதாவது, அந்த வார்த்தையே பிழையானது. ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்திருந்தால் அவருடைய மனைவிமார்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் உள்ள மனைவிமார்கள். திருமணம் செஞ்ச அந்த தர்த்தீப், அந்த ஆர்டர்ல ஒன்றாவது ரெண்டாவது இருந்தாலும் திருமணம் முடிச்சதற்கு பின்னால எல்லாரும் மனைவிமார்கள் தான். ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது என்றது முடிச்சதற்கு பின்னால இல்லை. முதலாவது முடித்த மனைவிக்கு என்ன ஹக்குகள் இருக்கிறதோ அதே ஹக்குகள், அதே உரிமைகள், கடமைகள் எல்லாம் இரண்டாவது திருமணம் செய்த மனைவிக்கும் இருக்கும். மூணாவது திருமணம் செய்த அந்த மனைவிக்கும் அதே ஹக்குகள் இருக்கும். மார்க்கம் இரண்டாவது மூணாவது நாலாவது திருமணம் செய்வதற்கு அடிப்படையாக ஆக்கியிருக்கிறது நியாயமாக நடத்தல் என்ற ஒன்றைத்தான் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்யலாம், நாலு வரைக்கும் செய்யலாம் என்ற சட்டத்தை சொன்னதற்கு பின்னால் ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நியாயமாக நடக்க முடியாமல் போகும் என்ற பயம் உங்களுக்கு இருந்தால் ஃபவாஹிதன், ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்க, ஒரே ஒரு மனைவியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த நியாயம் என்ற ஒன்றைத்தான் அங்கு அடிப்படையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நியாயமாக நடத்தல் என்றது செலவு செய்யறது, தங்க வைக்கிறது எல்லாவற்றிலையும் இருந்தாலும் மிக அடிப்படையாக இருக்கிறது, மிக முக்கியமாக இருக்கிறது நியாயம் செலுத்துறதுல இரவுகளை பங்கீடு செய்யற விஷயம். இரவுகளை பங்கீடு செய்யற விஷயம்தான் அங்கே மிக முக்கியமான இடத்தை பெறும். இரவு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் ஒரு ஆணுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த மனைவிமார்களுக்கு இடையில இரவை சரிசமமாக பங்கீடு செய்யறது அவர்களுக்கு அவருக்கு வாஜிபாகும். ஒருத்தருக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு வைப்போம், ஏ பி என்று வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு திங்கக்கிழமை ஏவுக்குரிய இரவாக நாளாக இரவாக இருந்தால் நாளை வரக்கூடிய இரவு யாருக்குள்ளது? பிக்குள்ளது. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப ஏக்கு வரும், பிறகு அதுக்கு அடுத்த நாள் பிக்கு வரும். இந்த மாதிரி இரவுகளை சரிசமமாக பங்கீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு அந்த இரவுகளில் உறவு கொள்றது இதுலையும் சரிசமமா நடக்கணுமா என்றால் அதுல சரிசமமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரவு அந்த மனைவியிடத்தில் தங்கள் ஏயுடைய இரவு என்றால் அவளிடத்தில் அந்த இரவு அவர் கழிக்க வேண்டும், அவ்வளவுதான். பிற உறவு கொள்றது இங்க ஏ இடத்துல உறவு கொண்டிருந்தால் பி இடத்துல உறவு கொள்ள வேண்டும் என்றது ஒன்றும் கடமையாக மாட்டாது. ஆனால் அது சுன்னத். உறவு கொள்ற விஷயங்கள்லையும் சரிசமமாக நடக்கிறது சுன்னத். முடியுமாக இருந்தால் அந்த செய்வார் என்றிருந்தால் அது மிக சிறப்பானதாக இருக்கும். இரவுகளை பிரிக்கும் பொழுது ஒரு ஒரு இரவாக பிரிக்கிறது தான் ஏற்றமானது. அதாவது ஒரு நாள் ஏக்கு கொடுத்தால் அடுத்த நாள் பிஏ கொடுக்கிறது, பிறகு வரக்கூடிய நாள் ஏ கொடுக்கிறது. இப்படி ஒரு ஒரு இரவாக பிரித்து கொடுக்கிறது தான் ஏற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அப்படிதான் இருந்தது. அவங்க ஒவ்வொரு இரவுகளாகத்தான் பிரிச்சிருந்தார்கள். யாருக்கும் தேவை இருக்கிறது என்ற காரணத்தினால அவர்கள் இரண்டு இரண்டு இரவுகளாக பங்கீடு செய்தால் ஏக்கு ரெண்டு நாள், பிற அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாள் பிஇக்கு, இப்படி பங்கீடு செய்தால் அது கூடும். அதே மாதிரி மூணு மூணு நாளாக பங்கீடு செய்யறது, மூணு மூணு நாளாக பகிர்றது, இதுவும் கூடும். ஆனால் மூணு நாட்களுக்கு மேல ஒரு மனைவிக்கு ஒதுக்க இயலாது. தொடர்ச்சியாக நாலு நாள் ஒருத்தருக்கு, பிறகு அடுத்தவருக்கு நாலு நாள், இப்படி போயலாது. ஆ கூடியது மூணு நாட்கள் தான். மனைவிமார்கள் எவ்வளவு தூரமான ஊர்களில் இருந்தாலும் சரி, இதுதான் சட்டம். சில வேளை ஒரே மகளால் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும், இவங்க வேற ஊர்ல அவங்க வேற ஊர்ல இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் சட்டம் இப்படிதான் வரும். இது ஒரு மனைவிக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க என்றதனால இந்த சட்டத்தில் ஒரு வித்தியாசமும் வரல, அல்லது ஒரு மனைவி வயசுல குறைவு என்றதனால அவர்களுக்கு ஏதாவது விசேஷம், இந்த விஷயத்தில் எந்த விதமான யாருக்கும் சலுகைகள் கிடைக்க மாட்டாது. ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறாங்க என்ற காரணத்தினாலேயோ இந்த சட்டத்தில் எந்த வித்தியாசமும் வர மாட்டாது. மூணு நாட்களுக்கு மேல ஒரு மனைவிக்கு கொடுக்கிறதாக இருந்தால் மற்ற மனைவிமார்களுடைய அனுமதி தேவைப்படும். ஒரு இரவு ஒரு மனைவி உதாரணமாக ஏழைக்கு சொந்தமானதாக, ஏழைக்கு கொடுக்கப்பட்ட இரவாக இருந்தால், அந்த இரவுல பி இடத்துல போறது, சும்மா போற அந்த வீட்டுக்கு அவள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறது ஹராம். உதாரணமா இந்த இன்றைக்கு திங்கக்கிழமை, இந்த இரவு ஏக்குரியது என்றிருந்தால் பி இடத்துல போயிட்டு வரார், போயிட்டு வரார்னா சும்மா போறார், அது சாப்பாட்டுக்காக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ, அப்படி போயிட்டு வரார் என்றால் இது ஹராம். தேவைகள் இருந்தால் அப்பையும் கூடாது இரவுல, தேவைகள் இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, மற்ற மனைவியிடத்தில் போகக்கூடாது. நிர்பந்த நிலையில் ஏற்பட்டால், ஏ இடத்துல இருக்கிற இரவு அதே இரவுல பிக்கு ஒரு கடினமான நோய், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கடினமான நோய் என்று வந்துட்டு, அல்லது அந்த இரவுல அவக்கு பிள்ளை பெறக்கூடிய அந்த வேதனை உண்டாகிட்டு, அல்லது வீட்டுக்கு கள்ளன் வந்துட்டான் நெருப்பெடுத்துட்டு, இந்த மாதிரியான நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டால் இப்ப அந்த வீட்டுக்கு இவர் போறதற்கு அனுமதி இருக்குது. இப்படி ஒரு நிர்பந்த நிலைக்கு ஒருத்தர் போனார், மிக நீண்ட நேரம் அங்க செலவாகிட்டு, கடினமான நோய் என்றுதான் போனாரு, போன இடத்துல ஒரு மூணு நாலு மணிச்சாலும் அங்கு செலவாகிட்டு என்று சொன்னால் அந்த நேரத்தை கதா செய்ய வேண்டும். தொகையை கதா செய்யற மாதிரி அந்த நேரத்தை கதா செய்யணும். எப்படி கதா செய்யணும்? உதாரணமா ஏ உடைய இரவு, அந்த இரவுல பியுடைய, பிக்கு என்ன வந்தது, ஒரு கடினமான நோய் ஒன்று வந்தது, அல்லது வீட்டு கள்ளம் வந்துட்டாங்க, இவர் போனாரு ஒரு நாலு மணிச்சாலும் அங்க செலவாகிட்டு, என்ன செய்யணும் என்றால் இந்த பியுடைய அடுத்த நாள் வரும் பொழுது, பியுடைய நாள் வரும் பொழுது அந்த இரவுல நாலு மணிச்சு ஆலத்தை இவ கொடுக்கணும், ஏக்கு கொடுக்க வேணும். இதுதான் கதா செய்யறது என்றது. நீண்ட நேரம் அங்க செலவாகல, கொஞ்ச நேரம் இருந்தார், தேவைய அந்த விஷயங்களை பார்த்தார், வந்துட்டார் என்றால் இதை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது சொன்னது வந்து இரவுக்குரிய சட்டம், இரவுகளை பங்கீடு வைக்கிறது. பகல், பகலுக்கு என்ன சட்டம் என்றால், பகல் காலங்களை பொறுத்தவரையில் பகல் இரவை துயர்ந்ததாக வரும். அதாவது ஒரு இரவு ஒரு மனைவிக்கு என்றால் அதற்கு முன்னால உள்ள பகல் அல்லது அதற்கு பின்னால் உள்ள பகல் அவருக்குரியதாகவும் ரெண்டுல ஒன்று அவர் தீர்மானிக்க வேண்டும். திங்கக்கிழமை ஏழுக்குரிய இரவு என்றால் இரவுக்கு வாரதற்கு முன்னால் இருக்கிற பகல் அல்லது இந்த இரவுக்கு பின்னால் இருக்கிற பகல், இந்த பகல் காலத்தை எதை கொடுக்கிறது என்று ஏதோ ஒன்று அவர் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த பகல் காலங்களில் மற்றவர்களுடைய வீடுகளுக்கு போகலாமா, அந்த பகல் காலங்களில் போகலாமா முடியாதா என்று கேட்டால், அந்த தேவைகள் இருந்தால் மட்டும். தேவைகள் என்றால் ஏதோ ஒரு பொருள் ஒன்று எடுக்க, ஃபைல் ஒன்று அங்கே இருக்குது அதை எடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு செய்தி உண்ட மனைவிக்கு சொல்ல வேணும், அல்லது அவருக்குரிய செலவு பணத்தையோ ஒரு பொருளையோ கொடுக்க வேணும், இந்த மாதிரியான தேவைகள் இருந்தால் அந்த தேவைகளுக்காக வேண்டி போறதற்கு அனுமதி இருக்குது. சில நேரங்களில் சுகம் விசாரிக்க வேண்டி இருக்கும், இப்படியான தேவைகளுக்காக வேண்டி என்ன தேவை இருக்குது என்று கேட்கலாம், கேட்க வேண்டிய தேவை இருக்கும். இப்படியான தேவைகள் இருந்தால் அந்த தேவைகளுக்காக வேண்டி போறது அனுமதிக்கப்படும். ஆனால் போன இடத்துல அவர் உறவுல ஈடுபடு உடல் சார்ந்த அந்த உறவுல ஈடுபடுறது அவருக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. காரணம், தேவையொன்றும் இல்லாமல் பகல்காலங்களாக இருந்தாலும் போறது கூடாது. ஒரு ஆளுடைய பகல்ல இன்னொரு ஆளுடைய வீட்டுக்கு தேவை இல்லாமல் போறது கூடாது. அப்படி யாராவது தேவையொன்று இல்லாம போய் நீண்ட நேரம் அங்க செலவழிச்சிட்டாங்க என்றால் அவரும் அந்த நேரத்தை மற்ற மனைவிக்கு கதா செய்ய வேண்டும். அடுத்தது பயணம் செய்யறதனுடைய சட்டம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் நினைச்ச மாதிரி பயணம் செய்ய இயலாது. ஒரு மனைவி இருந்தால் நினைச்ச மாதிரி பயணம் செய்யலும், பயணம் போன இடத்துல கோல்பனால எனக்கு இன்னைக்கு வந்து கொள்ள இயலாது என்று சொல்லலும், மஸ்ஜிதில் நான் இங்கே தூங்குறேன் என்று சொல்லிட்டு போகாமல் இருக்கலாம், இந்த கும்மா வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு டயர்ட் ஆகிக்குது நான் தூங்கிட்டு நாளை காலையில் வாரேன் என்று சொல்லலும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் பயணம் செய்யறதிலெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் வரும், மிச்சம் பக்குவமாக நடக்க வேண்டிய நிலைகள் வரும். பயணம் செய்யறதாக ஒன்று இருக்குது, பயணம் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வளமையாக போயிட்டு வரக்கூடிய பயணங்கள், சாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய பயணங்கள், நீண்ட பயணமோ அல்லது குறுகிய பயணமாக இருந்தாலும் போயிட்டு வரக்கூடிய பயணங்கள். இந்த பயணங்களை பொறுத்தவரையில் இந்த கணவர் பயணம் போகும் பொழுது தன்னுடைய சொந்த விருப்பத்தில் ஒரு மனைவியை அழைத்து கொண்டு அந்த பயணத்தில் போயிட்டார். இது வெளிநாட்டு பயணம் மட்டுமே இல்லை, உள்நாட்டிலையும் தான். தன்னுடைய சொந்த விருப்பத்தில் அவர் ஒரு மனைவியையோ அல்லது நாலு மனைவி இருக்கிற ஒருத்தர் ரெண்டு மனைவிமார்களையோ அழைத்து கொண்டு போயிட்டால் இவர் முதலாவது பாவியாக மாறுவார், இவருக்கு பாவம் உண்டாகும், மார்க்கத்துடைய சட்டத்துக்கு மாறு செய்த பாவம் உண்டாகும். அதே நேரத்தில் அந்த நாட்களை மற்ற மனைவிமார்களுக்கு கதா செய்யறது அவருக்கு வாஜிபாகும். பயணத்தில் செலவழித்த நாட்கள் அத்தனையையும் மற்றவங்களுக்கு கதா செய்ய வேணும். இவருக்கு உதாரணமாக ரெண்டு மூணு மனைவி மூணு மனைவிமார்கள் இருக்கிறாங்க, மற்ற ரெண்டு பேருமே சொல்றாங்க இவாவை கூட்டிட்டு போகும் நீங்க பயணத்தில் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு மனைவிக்கு எல்லாரும் மன திருப்தியோட அனுமதி கொடுத்துட்டாங்க என்றால் அந்த நேரத்தில் இவருக்கு அந்த மனைவியை கூட்டிட்டு பயணம் போகலாம். அப்படி ஒரு பயணம் போகும் பொழுது ஒருத்தர் விரும்புகிறார் ஒரு மனைவியை கூட்டிட்டு போகணும் அல்லது ரெண்டு பேரை கூட்டிட்டு போகணும் இந்த பயணத்தில் என்று விரும்பினால் அவருக்குரிய முறை என்னான்டா, அவர் துண்டு போட வேண்டும். துண்டு போட்டு யாருடைய பெயர் வருகுதோ அந்த மனைவியை கூட்டிட்டு போகணும். துண்டு போட்டதற்கு பின்னால வேறொரு மனைவியை கூட்டிட்டு போறது அவருக்கு ஹராம். துண்டு போட்டார் ஏவுடைய பெயர் வந்தது, இப்ப பிய கூட்டு போயலாது, ஆனால் ஏய விட்டுட்டு போகலாம். துண்டு போட்டது பேர் வந்தது ஏவுடைய, இவர் இப்ப சொல்றார் இல்லை கேட்டோம் நான் தனியாவே போயிட்டு வரேன் என்று சொல்றார். இது பிரச்சனை இல்லை, துண்டு போட்டதனால கட்டாயம் கூட்டிட்டு போகணும் என்றது இல்லை. ஆனால் துண்டு போட்டு ஒருத்திய கூட்டிட்டு போறதாக இருந்தால், ஒரு மனைவியை கூட்டிட்டு போறதாக இருந்தால் யாருடைய பெயர் வருவதோ அவரைத்தான் கூட்டு போகணும். பயணம் போயிட்டு வந்ததுக்கு பின்னால அந்த பயணத்துடைய நாட்களை கதா செய்ய வேணுமா தேவையில்லையா என்றால், பயணத்துடைய போக்குவரத்து நாட்கள் இருக்குது, போறதற்கு வாரதற்கு செலவாகிய நாட்கள், இந்த நாட்களை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பயணம் போற இடத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அங்க இவர் தங்கி இருந்து அந்த நாட்கள்ல மனைவியோட கூட இருந்திருந்தால், பயணம் போனார், போன இடத்துல சில நாட்கள் தங்கினார், தங்கின காலங்கள்ல இவர் அங்கே இருந்த இடத்துல அந்த வீட்டிலேயோ அல்லது அறையிலேயோ மனைவியோட கூட நாட்களை செலவழிச்சிருந்த மனைவியோட சேர்ந்து சில நாட்களையோ ஒரு நாளையோ சில நாட்களையோ அவர்கள் அவர் கழித்திருந்தால் அந்த நாட்களை திரும்பி வந்ததற்கு பின்னால மற்ற மனைவிமார்களுக்கு கதா செய்ய
வேண்டும்.
மூணு நாள் இருந்திருந்தால் அந்த மூணு நாளையும் மற்ற எல்லா மனைவிமார்களுக்கும் மேலதிகமான நாட்களாக கொடுக்கப்பட வேண்டும். இது சாதாரணமான பயணங்களுக்குள்ள சட்டம். இரண்டாவது இருக்குது, ஒரு ஊரை விட்டு ஷிப்ட் ஆகி ஒரு ஊரை விட்டு மாறி திரும்ப வர நோக்கத்தில் இல்லை, திரும்ப இங்கே வசிக்கிற நோக்கம் இல்லை, அந்த ஊரை விட்டே என்ன செய்கிறார், வேற ஊருக்கு போறார், கொழும்பு விட்டே வெளியில் போறார். உதாரணமாக இப்படி ஒருத்தர் ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு மாறி செல்வதாக இருந்தால் அவருக்கு ஒரு மனைவியை கூட்டிட்டு மற்றது நீங்க இருங்க என்று சொல்லிட்டு போறது இது ஹராம். சிலரை எடுத்துக்கொண்டு சிலரை விட்டுட்டு போறது இது செய்ய இயலாது, இது துண்டு போட்டும் செய்ய இயலாது. ஒன்றோ அவர் எல்லா மனைவிமார்களையும் கூட்டிட்டு போக வேணும், அல்லது யாரை கூட்டிட்டு போக விருப்பம் இல்லையோ அவர்களை தன்னுடைய விவாகத்தில் இருந்து தலாக்காக்கிட்டு போகும், திரும்ப வார நோக்கம் இல்லாமல் அப்படியே இடம் பெயர்ந்து போகக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்றோ எல்லாரையும் கூட்டிட்டு போகணும், அல்லது விட்டுட்டு போறதாக இருந்தால் அவர்களை கல்யாணத்திலிருந்தே விடுவிச்சுட்டு போக வேண்டும். இதுதான் இடம் பெயர்ந்து போகக்கூடிய அந்த பயணங்களுக்குரிய சட்டம். இதுக்கு பேர் தான் அதில் என்றது, நியாயமாக நடத்தல் என்றது. சிலாக்கள் நினைக்கிற நாங்க அவக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டோம், கூடு கட்டி கொடுத்திருக்குது, அவங்களோட உமா கூடு கட்டி கொடுத்திருக்குது, வருமானத்துக்கு நான் வழி செஞ்சிட்டேன், நான் நியாயமா நடக்கிறேன் தானே. இந்த நியாயம் அல்ல இங்க நாடப்படக்கூடிய நியாயம் என்றது. நீங்க ஊடு கட்டி கொடுக்கணும் என்றோ அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு நீங்க பெரிய உதவிகள் செய்யணும் என்றோ அதெல்லாம் நீங்க மேலதிகமா செஞ்ச விஷயங்கள், அது ஒன்றும் இந்த திருமணத்தினால கடமையான விஷயங்கள் அல்ல. இங்க நீங்க வீடு கட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்லை, நீங்க அவர்களுக்கு பெரிய பெரிய அன்பளிப்புகள் கிப்டுகள் கொடுக்காட்டியும் பரவாயில்லை, இதை சரியாக கொடுக்க வேணும். இந்த இரவுகளை பங்கீடு செய்யறத சரியாக கொடுக்க வேணும். இப்படி ஒருத்தருக்கு நடக்க முடியாது என்றிருந்தால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கை முறைய யோசிக்கிற நேரத்திலேயே விளங்கும், எனக்கு சரிவார விஷயம் இல்லை இது என்றால் இவர்கள் இதை பத்தி பேசவே தேவையில்லை. வீட்டிலையும் பேச தேவையில்லை, வெளியிலும் பேச தேவையில்லை, மனைவி கிட்டே சொல்ல தேவையில்லை, வெளி ஆட்கள்ட்டையும் சொல்ல தேவையில்லை. விஷயம் இருந்தால் சொல்லுங்களேன், எனக்கு ஆசையா தான் இந்த ஆசையே உங்களுக்கு தேவையில்லை. சில ஆட்கள் நினைக்கிறாங்க என்னென்றால் ரெண்டு மூணு நாலு திருமணங்கள் செஞ்சா சேவல் மாதிரி கேளும் என்று நினைக்கிறான். இது சேவல் மாதிரி இன்பம் அனுபவிக்கிறோண்ட அல்ல, இது இது பெரிய பெரும்பாரமான பொறுப்புகள் அங்கு இருக்குது. இந்த நியாயத்தை யாரால செய்ய இயலுமோ அவர்களுக்கு மட்டும்தான் இதுல கால் வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் லஹும் ரஅதானி ஃபமால இலா இஹ்தாஹுமா, ஒருத்தருக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருந்து அவர் நியாயம் செய்ய தவறிவிட்டார், ஒரு மனைவியின் பக்கம் சாய்ந்து விட்டார். ஒரு ஆழமான கருத்து உள்ள ஒரு வார்த்தை தான் அது, ஃபமால இல அஹதீமா, ஒரு மனைவியின் பக்கம் சாஞ்சி நடக்கிறார் எல்லா விஷயங்கள்லையும். ஜா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அவர் வருவார், வரும்போது வஷிக்குஹுமா இல், அவருடைய உடம்புல ஒரு பகுதி மஃப்லூஜாக இருக்கும், செயலிழந்து போயிருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு நடந்து வருவார். அவர் இங்க வளைஞ்சதுனால அல்லாஹ் அதற்கேற்ற மாதிரியே ஒரு அடையாளத்தை அவருக்கு ஏற்படுத்துவார். எலும்பி அல்லாஹ்விடத்தில் கியாமத்தில் எலும்பி வார நேரத்தில் எல்லாரும் நோயாளிகளாக யாரும் வார இல்லை, ஆனா இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நோயாளியாக வளைந்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக அதாவது எச்சரிக்கை வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இதுல பக்குவமாக நடந்தாங்க என்றால் மௌத்துடைய அந்த நோய் வாய்ப்பட்ட நாட்கள் சுமாராக ரெண்டு கிழமை அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க மரணத்துக்கு முன்னால. அந்த ஆரம்ப நாட்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கு யாருடைய நாள், நாளைக்கு யாருடைய நாள் என்றது கூட மறக்கிற ஒரு நிலைமை. அந்த நாட்கள்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாறி மாறி அன்றைக்கு யாருடைய நாளோ மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு மற்றவர்கள் உதவியோட அடுத்த வீட்டில் போறாங்க. இன்றைக்கு ஆயிஷா ரதி அல்லாஹ்வன் அவருடைய நாள் என்றால் அந்த நாள் முடிகிறதோடு மற்றவங்களோட உதவியோடு அடுத்த நாள் ஹஃப்ஸா ரதி அல்லாஹ்வன் அவருடைய நாள் தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பார்கள். சக்ராத்துடைய அந்த நாட்கள் கடைசியில் அவங்களோட கஷ்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா மலைமார்களும் சேர்ந்து அனுமதி கொடுக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் அனுமதி தாரோம், நீங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ்வன் அவருடைய வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்க என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர்களாக அனுமதி கொடுத்ததற்கு பின்னால்தான் அவங்களாக அனுமதி கொடுத்ததற்கு பின்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இடத்துல ஆயிஷா ரதி அல்லாஹ்வன் அவருடைய வீட்டில் இருந்து கொண்டார். இந்த வஃபாத்துடைய அந்த நோயுடைய காலத்திலேயே இவ்வளோ நியாயமாக நடக்கிறாங்க என்றால் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் எவ்வளோ நியாயமாக நடந்திருப்பாங்க. அவ்வளோ செஞ்சிட்டும் துவா கேட்பாங்க, அல்லாஹும்மா ஹாதா கஸ்மி ஃபீமா அம்லிக் ஃபலா தலும்னி ஃபீமா தம்லிக் வலா அம்லிக். யா அல்லாஹ், நான் நேர்மையாக நடக்க முயற்சி செய்கிறேன், எனக்கு முடியுமானவற்றை, எனக்கு எதை செய்ய முடியுமோ அதில் நான் கொடுக்கக்கூடிய இந்த நியாயம்தான் இது. ஆகவே எனக்கு எதை செய்ய முடியாதோ, உன்னுடைய சக்திக்குட்பட்டதாக இருக்கிறதோ அதில் நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே, என்னை குற்றவாளியாக ஆக்கிடாதே என்று சொல்லி துவா கேட்பார்கள். அதாவது இந்த அன்பை கொடுக்கிற விஷயத்தில் இது மனிதன் சொந்த சுய கட்டுப்பாட்டில் அதை மனிதன் தன்னுடைய உள்ளத்தை வைக்க இயலாது. ரெண்டு பேர்கள் மனைவிமார்களாக இருந்தால் ஒருத்தருடைய அன்பு கூடுதலாக உள்ளத்தில் இருக்கலாம், அது அதை ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பிரிக்கிற சக்தி மனிதனுக்கு இல்லை. அதனால் அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கவும் இல்லை. ஒருத்தரை விட ஒருத்தரை கூடுதலாக நேசித்தார் என்றால் அவர் குற்றவாளியாக போறதில்லை. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்ற காரணத்தினால அதில் அவர் குற்றவாளியாக மாட்டார். அன்பான சகோதரர்களே, இதுதான் மனைவிமார்களுக்கு இடையில நியாயமாக நடத்தல் என்றது. ஒரு முக்கியமான தாபிஈ ஜாபிர் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ், ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா, இன்னும் பல சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய எல்லாம் மாணவர், அவங்க சொல்றாங்க, எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள். கானத் லிம்ரஅத்தான், எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள். வகுந்து அதிலு பைனஹுமா ஹத்தா ஃபில் குபல், நான் அவர்களுக்கு இடையில எவ்வளோ நியாயமாக நடந்தேன் என்றால் முத்தம் கொடுப்பதில் கூட நான் நியாயமாக நடந்தேன். முத்தம் கொடுக்கிறதுல நியாயமாக நடக்கிறது வாஜிப் இல்லை, இது சுன்னத்தில் சேரும். சொல்றாங்க, நான் முத்தம் கொடுக்கறதுல கூட இங்கே முத்தம் கொடுத்திருந்தால் அங்கேயே முத்தம் கொடுப்பேன், இங்கே இல்லைன்னா அங்கேயும் இல்லை. இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய மாணவர், அவர்கள் சொல்றாங்க, கானு யஸ்தஹிப்பூன், சஹாபாக்கள் விரும்பினார்கள், அன் யஅதிலு பைன நிஸாஇ ஹத்தா ஃபித்தீப், மனம் பூசுவதில் கூட மனைவிமார்களுக்கு இடையில நியாயமாக நடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். மனம் பூசுறது என்றால் இவக்கிட்ட போகும் பொழுது மனமாக நல்ல வாசனை பொருட்களை பூசிக்கொண்டு வாசனைகளை பூசிக்கொண்டு போயிருந்தால் மற்றவரிடத்தில் போகும் பொழுதும் அதே மாதிரி வாசனைகளை பூசிக்கொண்டு போக வேணும், இதிலையும் நியாயமாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இதில் பக்குவமாக இருந்திருக்கிறாங்க. யாருக்கு இந்த சட்டதிட்டங்கள் அறிய வேண்டிய தேவை இருக்கிறதோ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு இந்த விஷயங்களை மறைக்கலாம், ஆனால் இந்த மசாயில்களை தெரிஞ்சு கொள்ற விஷயத்தில் இதை மறைக்கலாம். நோய்களை டாக்டர்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு மறைக்கலாம், எனக்கு ஒரு நோயும் இல்லை, நல்லா தனிக்கிறேன் என்று, ஆனால் எங்கே வைத்தியம் இருக்குதோ அங்கே மறைக்கலாது. அதே மாதிரி எங்களுக்கு இது தேவை இருந்தால் சில வேளை இந்த மாதிரியான பக்குவத்தை நாங்கள் கடைபிடிக்க முடியாத நிலையில இருப்போம். இப்ப எங்களுக்கு என்ன தீர்ப்பு என்றதை நாங்கள் கட்டாயம் விளங்கியாக வேணும். இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மற்ற விஷயங்களில் பக்குவமானவர்களாக இருந்தாலும் இந்த ஒன்று இந்த அநியாயம் இது உலகத்திலேயும் அநியாயம்தான். ஆசிரத்திலேயும் அல்லாஹுத்தாலா எல்லாருக்கும் வெளிப்படையாகக்கூடிய அடையாளத்தையும் ஏற்படுத்தி எழும்பி வரும் பொழுதே அப்படி என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள விசாரணை எவ்வளோ கடினமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலும். அதனால யார் யாருக்கு இந்த மசாயில்களை அறிய வேண்டும் என்ற தேவை இருக்குதோ அவர்கள் கட்டாயமாக உலமாக்களை அணுகி அந்த இப்படியா நான் எப்படி செய்ய வேணும் என்றதை சரியாக தெரிஞ்சு கொண்டு முறையாக செய்ய வேணும். யார் யாருக்கு இது தன்னால் செய்ய முடியாது இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கலாது என்று விளங்குதோ அவங்க இதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை, மற்றவங்களை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாரையும் இது தூண்டி ஆர்வப்படுத்துகிற விஷயம் அல்ல. மார்க்கம் சில விஷயங்கள் அனுமதிச்சிருக்குது, ஆர்வப்படுத்தல்ல. அதில் ஒன்றுதான் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்றது. அனுமதிச்சிருக்கிறது சில நபர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு, ஆனால் ஆர்வப்படுத்தினதல்ல. யார்ட்டும் கேட்கக்கூட எப்போ சுன்னத்தை ஹயாத்தாக்குறீங்க என்று யார்ட்டும் கேட்க வேணும். எல்லாருக்கும் திருமணம் முதல் திருமணமே எல்லாருக்கும் சுன்னத் இல்லை. சிலாக்களுக்கு மக்ரு, சிலாக்களுக்கு ஹராம். அப்படி இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது திருமணத்தை பற்றி அது சுன்னத்தை எப்போ நீங்கள் ஹயாத்தாக்க போறீங்க, இது யாரும் ஆர்வப்படுத்துகிற ஒரு விஷயமும் இல்லை. இது ஆளுக்கால் வித்தியாசப்படக்கூடிய ஒரு சட்டம் இது. அதனால் இதுகளை தேவை உள்ளவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். யாருக்கு இது கட்டாயம் தெரிய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியுமோ அவர்களுக்கு கொஞ்சம் உணர்த்த வேணும். இந்த சட்டங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சட்டங்கள் யாரும் தீன் என்றது தானாக விளங்கி செய்கிறது உண்டல்ல. தீன் என்றது கேட்டு கேட்டு படித்து படித்து செய்கிறது தான் தீன் என்று. நாமளாக விளங்கினோம் இதுக்கு பேர் தீன் அல்ல. உங்களோட அறிவை வச்சு நீங்கள் சரி என்று எது படுதோ அதை செஞ்சுட்டு போங்க, இதுதான் தீன் என்றால் அல்லாஹு தாலா வஹிய இறக்கி வைத்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்க மாட்டாது. நபிமார்கள் அனுப்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை. அவே தீன் என்றது படித்து செயல்படுத்த வேணும். அந்த வகையில் யாருக்கு தேவை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியுமோ அந்த ஆக்களையும் கொஞ்சம் நாங்கள் அவர்களுக்கு உணர்வூட்ட வேணும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேணும். இது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை கேட்டு படித்து கொள்ளுங்க. இதை யாரும் ஜோக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விளையாட்டு இல்லை, இது பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரத்து பாதி ஃபித்னதன் எனக்கு பின்னால தீனுக்கு மிக பெரும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபித்னாவாக பெண்களை விடவும் பெரிய ஒரு ஃபித்னாவே ஒரு சோதனையை நான் விட்டு போகல. ஃபித்னா என்ற சோதனை, தீனுக்கு சோதனையாக வரக்கூடிய ஆண்களுக்கு மிக தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்றால் அது பெண்கள் தான் என்று சொல்றாங்க. இது பெண்களை குறை சொல்றதற்காகவோ அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கிறதுக்காகவோ சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. ஆண்களை எச்சரிக்கை செய்யறதுக்காக சொல்லப்பட்டது. பெண்களுடைய கடமைகளில் குறைபாடு செஞ்சு உங்களோட தீனை நீங்க அழிச்சு கொள்ளவானம், உங்களோட அமல்களை இல்லாமல் ஆய்கொள்ளவானம், உங்களோட ஆகரத்தை நாசம் ஆய்கொள்ளவானம் என்று ஆண்களை எச்சரிக்கை செய்யறதுக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி
வைப்பானா. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.